கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 18 அத்தியாயம், பார்த்திபேந்திரன் சீற்றம். தொடர்ச்சியை கேட்கலாம். பார்த்திபேந்திரன் மிக கவனமாக செயல்களை செய்து கொண்டிருந்த போது அவனை தொடர்ந்து அவன் அறியாமல் இரண்டு பேர் வந்து கொண்டிருந்தனர். ஒருவர் காளாமுகர், மற்றொருவன் ரவிதாசன். ரவிதாசன் என்ன மாயாவியா? அவன் ஏன் இப்படி சுற்றுகின்றான்? இரவு பகலை பாராமல் ஏன் இப்படி அலைகின்றான்? ஆனைமலை காடு எங்கே, மாமல்லபுரம் எங்கே? ராஜ விவகாரத்தை இப்படி இழுத்து தலையில் போட்டுக்கொண்டு 10-15 ஆண்டுகளாக அலைகின்றானே, அவனுக்கு என்ன குறிக்கோள்? சோழ சாம்ராஜ்யத்தை பிடித்து தஞ்சையில் முடிசூட போகின்றானோ? பின் ஏன் போகின்றான்? பின் ஏன் சோழ சாம்ராஜ்ய வீழ்ச்சிக்கு பாடுபடுகின்றான்? அதன் தூணாக இருப்பவர்களை தீர்த்துவிட திட்டம் தீட்டி நிறைவேற்ற வழி செய்கின்றானா? அதுதான் ரவிதாசனை தவிர வேறு எவரும் அறியாத ஒன்று. பாண்டி நாட்டு ஆபத்துதவிகள் கோஷ்டியில் சபதம் எடுத்து வீரபாண்டியனுக்கு ஏற்பட்ட இடருக்கு பழிக்கு பழி வாங்கி இரத்தத்தால் ஏற்பட்டதை இரத்தத்தால் கழுவ வேண்டும் என்று துடிப்பவன் அவன். அருண்மொழியின் உயிருக்கு எப்படியாவது ஒரு முடிவு ஏற்படுத்தி விடுவது என்று எண்ணி சென்ற அவன் நடுக்கடலில் துயருற்று செத்தோம் பிழைத்தோம் என்று ஓடோடி வந்தும் அவன் எடுத்த காரியத்தை விட மனம் ஒப்பவில்லை. ஆனைமலை காட்டில் அமரபுஜங்கருடைய கம்பீரமான தோற்றத்தையும் அவருக்கு உதவுவதற்காக நாளுக்கு நாள் படைபலம் சேர்ந்து வருவதையும் காணும் போது அவன் உள்ள துணர்ச்சி இன்னும் தீக்கொழுந்து போல் எழுந்தது. மேலும் அந்த காளாமுகர் அவர் யோசனைகள் அவனுடைய துணிவை பன்மடங்கு அதிகமாக்கின. அந்த வடிவில் இருப்பவர் இன்னார் என்று அவன் அறிவான். அறிந்ததுதான் அவன் அவரை நம்பினான். சோழ சாம்ராஜ்ய எதிரிகள் அனைவரும் தன் நண்பர்கள் என்னும் கொள்கையினால் அவன் காளாமுகரது யோசனையை ஆதரித்தான். அவரை ஆனைமலை காட்டிற்கே அழைத்து சென்றான். அமர புஜங்க பாண்டியனோடு வாதாடி அவரையும் நம்ப வைத்தான். எப்போதாவது இந்த காளாமுகர் தனக்கு துரோகம் செய்கின்றார் என்று தெரிந்தால் சந்தடியின்றி அவர் உடல் காக்கைக்கும் நரிக்கும் இரையாக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அமரபுஜங்கனின் செவிலி தாயாகவும் ஆடைமலை காட்டில் கூடியிருக்கும் வீரர்கள் அனைவருக்கும் தலைவியாகவும் விளங்குபவள் மட்டும் ரவிதாசனின் யோசனையையும் கூற்றையும் ஒப்புக்கொள்ளவில்லை. துறை சீலைக்கு வெளியே வராமல் தன் குரலில் ஏவுதல் ஒன்றின் மூலமாகவே கட்டளைகளை பிறப்பித்து நிர்வகித்து வரும் தலைவியை நேருக்கு நேர் சந்தித்து தன் எண்ணத்திற்கு சம்மதம் பெற முயன்றார். ஆனால் இக்காரணம் கொண்டும் தலைவியை சந்திக்க இயலவில்லை.
ஏனோ நானே ஒரு நாள் உங்கள் ராணியை சந்தித்து எனது தூய உள்ளத்தை வெளிப்படுத்துகின்றேன். சோழ சாம்ராஜ்யத்தின் மீது எனக்குள்ள வெறுப்பையும் நான் அடைந்த ஏமாற்றத்தையும் நானே எடுத்து கூறுகின்றேனே
என்று காளாமுகர் ரவிதாசனை கேட்டார்.
ஐயோ சாமி, அது மட்டும் வேண்டாம். அப்படி தாங்கள் முயன்றால் உங்கள் உயிருக்கு நான் பொறுப்பில்லை. ஆதித்த கரிகாலரை யார் கொன்றார்கள் என்றறியாமல் எல்லோரும் விழித்தார்களே. அப்படி உங்கள் சாவை பற்றியும் எல்லோரும் கூறுவார்கள். வந்தியத்தேவனை போன்று ஒரு பிள்ளை வர வேண்டும் குற்றத்தை ஏற்க. ஆனால் வந்தியத்தேவனுக்கு அந்த தண்டனை நன்றாக வேண்டும். என்னை புதைக்குழி சீற்றில் தள்ளி உயிருக்கு மன்றாட வைத்தானே பாவி, அதற்கு அவன் அனுபவிக்க வேண்டாமா? ரவிதாசா, ஆதித்த கரிகாலன் கொலையுண்டது மர்ம கொலைதானே, அதற்கு வந்தியத்தேவன் பொறுப்பில்லையா? சாமி, அதை ஏன் இப்போது கிளறுகின்றீர்கள்? மெல்ல 12 ஆண்டு காலத்தை கழுத்து விட்டால் பிறகு உண்மை குற்றவாளி என்னார் என்று தெரிந்தாலும் பாதகம் இல்லை. வந்தியத்தேவன் வெளியே வந்தால் இவ்வளவு நாள் நம் நடவடிக்கைக்கு சும்மா இருப்பானா? யார் கொண்டார்கள்? யாரை எப்படி நம்புவது? இந்த காலத்தில் உங்கள் அரசருக்கு மிக நல்ல காலம் வருகிறது ரவிதாசா, மிக நல்ல காலம் வருகிறது
என்று காளாமுகர் அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்றை எடுத்து வீசினார்.
சாமி சாமி, நல்ல காலமா? எப்படி சாமி? இப்போது நான் கூற முடியாது. காஞ்சியில் என்னை வந்து பார், அங்கே கண்கூடாக உனக்கு காட்டுகிறேன். காஞ்சிக்கு தானே? இதற்கு முன்னரே என் சகோதரன் அந்த பொன் மாளிகையை வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கருணாங்கத்தை தொலைக்க மீன மேஷம் பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் நேரே போய் அவனை துரிதப்படுத்த வேண்டும். காஞ்சி மாளிகையில் 3வது பலி காளி மாதாவிற்கு சேர்க்க வேண்டாமா
என்று கூறி ரவிதாசன் கடகடவென்று நகைத்தார்.
பலி பலி
என்று காளாமுகர் உதடுகள் முணுமுணுத்தன. காளாமுகர் குறிப்பிட்ட நாளன்று ரவிதாசன் காஞ்சியில் அவரை சந்தித்தான். முன்னை போல் அவனால் பகிரங்கமாக நடமாட முடியவில்லை.
ஏதோ நல்ல காலம் குறித்து சொல்வதாக கூறினீர்களே
என்று ரவிதாசன் கேட்டான் காளாமுகரிடம். அதன்படி காளாமுகரும் ரவிதாசனும் மாமல்லபுரத்து வடகோடி காட்டிற்கு போகும் வழியில் பெரிய பாறை மறைவில் காத்திருந்தனர். பாண்டிய மன்னருக்கு நல்ல காலம் இந்த பாறை இடுக்கி நின்று வரப்போகிறதோ நினைக்கும் போது அவனுக்கு சிரிப்பு பொங்கியது.
நல்ல காலம், நரசிம்மர் போல் பாறையை பிளந்து வர போகிறதா
என்று கேட்டான் ரவிதாசன். காளாமுகர் அவன் வாயை சற்றிற்று மூடி,
அவசரக்காரா, இப்படித்தான் நீ கடம்பூர் மாளிகையில் ஒளிந்திருந்த போது சத்தம் போட்டு உன் உதவியாளர்களோடு பேசினாயோ
என்று மெல்லிய குரலில் கேட்டார்.
அதோ பார், குதிரையின் குளம்படி யோசை கேட்பதே என்றார்.
ரவிதாசன் உற்று செவிமடுத்தான். யாரோ வந்து கொண்டிருந்தனர், அவனால் பார்க்க முடியவில்லை. குளம்படி ஓசை இவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த பாறையில் வெகு அருகில் நின்றது. மூச்சை கூட அடக்கிக் கொண்டு இருவரும் அங்கிருந்தனர். சிறிது நேரம் கழித்து காளாமுகர் மெல்ல தலையை நிமிர்த்தினார். ரவிதாசனுக்கும் சைகை செய்தார். ரவிதாசன் மெல்ல தலையை தூக்கி பார்த்தான். பார்த்திபேந்திரன் வெகு விரைவாக கொடிவழி வழியே காட்டிற்குள் சென்று கொண்டிருந்தார். அவனை தொடர்ந்து காளாமுகரும் ரவிதாசனும் சென்றனர். காளாமுகர் ரவிதாசனை விட பல வருடங்கள் மூத்தவர். என்ன மறைத்தாலும் முதுமையின் சாயையை மறைக்க முடியவில்லை. என்றாலும் அவர் மர இடுக்குகளிலும் குடிந்தும் புதர்களை விளக்கியும் வளைந்தும் நெளிந்தும் சென்றது ரவிதாசனுக்கு வியப்பாக இருந்தது. அவர் மீதிருந்த மதிப்பையும் நம்பிக்கையையும் அதிகப்படுத்தியது. குறிப்பிட்ட இடத்தில் மரங்கள் இல்லாமல் வெட்ட வழியாக காணப்பட்டது. ஒரு சிறு பள்ளம் தெரிந்தது. அந்த பள்ளத்தில் சிறு குடிசை இருந்தது. ஒரு உலை கூடம் தெரிந்தது. ஆனால் யாரும் வேலை செய்யவில்லை. காளாமுகரும் ரவிதாசனும் அந்த பள்ளத்தை எட்டி பார்த்தனர். என்ற பேர் ஆச்சரியம் அடைந்தனர். ரவிதாசனிடமிருந்து வந்தது. அவன் ஆச்சரியப்படாமல் என்ன செய்வான்? நூற்றுக்கணக்கான வேலும் வாழும் பளபள என்று மின்னி கிடந்தன. கேடயங்களும் குத்தீட்டிகளும் குவிந்தன. பள்ளத்திற்குள் செல்ல அமைந்திருந்த படிக்கட்டுகளின் வழியை பார்த்திபேந்திரன் மெல்ல இறங்கி சென்றான்.
சாமி, என்ன இது? என்ன எதற்காக சோழ நாட்டு ஆயுத சாலைக்கு அழைத்து வந்திருக்கின்றீர்கள்? நம் பலத்துக்கு எதிரே சோழர்கள் பலம் எந்த நிலையில் உள்ளது என்பதை விளக்கவா? அதற்கில்லை ரவிதாசா, இது சோழர்களின் ஆயுத சாலை என்று பார்த்திபேந்திரனின் சொந்த ஆயுத கூடம். அவனுக்கு எதற்காக சொந்தத்தில் ஆயுத சாலை? அமரபுஜங்க பாண்டியர் ஏன் ஆனைமலை காட்டில் படைகளை சேகரிக்கின்றார்? பாண்டிய நாட்டை மீண்டும் பெற. பார்த்திபேந்திரன் சேர்ப்பது இழந்த பல்லவ நாட்டை மீண்டும் பெற. படை தலைவராக இருந்து இப்படி செய்யலாமா? அதனால்தான் அன்றே சொன்னேன், அமரபுஜங்கருக்கு அதிர்ஷ்டம் வருகிறது என்று. சோழர்கள் கிடுக்கி தாக்குதலில் நிச்சயமாகப்படுவர். சாமி என்ற விதாசா, இதை எப்படி சாமி கண்டுபிடித்தீர்கள்?
அற்புதம் கண்டுபிடித்து கூறினாலும் என்னை உங்கள் தலைவி பாண்டியராணி நம்ப போவதில்லை.
ஏன், மன்னர் அமரபுஜகர் உங்களை விரும்புகிறாரே?
ஆனால் அவர் தலைவியின் கோட்டை தாண்டாதவர்.
அது எப்படி கூற முடியும்? நான் அரசரை இந்த தோல் மீது போட்டு வளர்ந்தவன். நான் அவரிடம் சொல்கிறேன்.
யாரும் கூற வேண்டாம். எனக்காக எனது கடமைகள் சில உள்ளன. அதை செய்து முடித்து விட்டு நான். காளாமுகர் முடிக்கவில்லை. பார்த்திபேந்திரன் மீண்டும் படைகளில் ஏறி மேலே வந்து கொண்டிருந்தார். மீண்டும் ஒரு முறை ஆயுதங்களை நோக்கினார். அவனை தொடர்ந்து காளாமுகரும் ரவிதாசனும் வந்தனர். ஒரு முறை பார்த்திபேந்திரன் ஏதோ காலடி யோசை கேட்கிறது என்று திரும்பி பார்த்தான். யாரும் கண்ணுக்கு தோன்றாததால் விரைந்து குதிரை கட்டப்பட்டிருந்த இடம் வந்தான். காளாமுகர் ரவிதாசரை சைகை காட்டி மறைந்து கொள்ளுமாறு கூறிவிட்டு திடீர் என்று
ஜெய் சிவசக்தி, ஜெய் சோமதேவ்
என்று கூச்சலிட்டார். காட்டு மிருகங்கள் இடும் சப்தம் தவிர வேறு ஒளி எழாத அந்த பகுதியில் இப்படி ஒரு குரல் கேட்டவுடன் அவன் சற்றென்று உடைவாளை உருவி குரல் வந்த திசையை நோக்கி பாய்ந்தான். யார் நீ?
அதற்கு இப்போது வேலையில்லை தளபதி. அதன் பசிக்கு இந்த காளாமுகனை ஏன் அழிக்க பார்க்கிறாய்? சோழ மாவீரர்களின் ரத்தத்தில் முழுகவிட வேண்டிய அந்த வாளை இந்த காளாமுகன் உடலில் பாய்ச்சுவதா
என்று கூறியவாறு காளாமுகர் அவனுக்கு சிறிது தொலைவில் நின்றார். இதை கூறும் போது காளாமுகர் தன் கூர்மையான விழியால் பல்லவேந்திரனை ஊடுருவி பார்த்தார். பார்த்திபேந்திரன் சீறினான். தன் வாளை காளாமுகரை நோக்கி நீட்டி,
யார் நீ
என்று கேட்ட கேள்விக்கு மறுமொழி சொல்லாமல் என்னென்னவோ பேசுகின்றாயே, உன்னை என்ன செய்கின்றேன் பார் என்று உடன் காளாமுகர் தன் கையில் இருந்த சூழ் ஆயுதத்தால் மிக எளிதாக பார்த்திபேந்திரன் வாளை தட்டி,
தளபதி யாரே, இவ்வளவு அவசரம் கூடாது. நானும் உங்கள் கட்சியை சேர்ந்தவன் தான். என்னதான் பல்லவர்கள் எங்கள் சமயத்தை வெறுத்தாலும் உங்களுடைய வாழநாடு சோழரிடம் அடிமைப்பட்டிருப்பது எனக்கு துளி கூட பிடிக்கவில்லை. ஓர் ஊரும் ஓர் நாடும் இன்றி அலைந்து வரும் என்னை போன்றவர்கள் குறிப்பிட்ட விஷயத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் அதில் முக்கியம் இருக்கும் என்று நினைக்கலாம். நீர் ஆயுதங்களை கொண்டு சேர்ப்பது எனக்கு பல நாட்களாக தெரியும்
என்று அவர் கூறியவுடன் பார்த்திபேந்திரனுக்கு சிறிதளவு நடுக்கம் ஏற்பட்டது.
தன் வாளை உரையில் இட்டு குரலில் முன்பு இருந்த கொடுமையை சிறிது தாழ்த்தி,
நீ யார்? உமக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அவற்றை கூறினால்தான் நான் உங்களோடு பேச முடியும் என்றார்.
அடடா தளபதி யாரே, அப்படியெல்லாம் சொல்வது நியாயமா?
என்னோடு பேசாமல் போவது என்றால் போங்களே, நான் தடுக்கவில்லை. எனக்கு ஏதும் நஷ்டமில்லை, நஷ்டமடைய போவது தாங்கள்தான். உங்களுடைய சுதந்திர பல்லவ அரசு ஏற்படுத்தும் திட்டத்தில் நான் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போவதால் எனக்கா நஷ்டம்?
பார்த்திபேந்திரனுக்கு தர்ம சங்கடம் ஆயிற்று. யாரும் அறியா வண்ணம் செய்து வந்த செயலை இந்த காளாமுகர் எப்படி அறிந்தார்? நம்மை பின்தொடர்ந்து நாம் காரியத்தை கவனிக்க பழுவட்டரையர் ஒருவேளை இந்த காளாமுகரை நியமித்திருப்பாரோ? பார்த்திபேந்திரனின் குழப்பத்தை கண்டு காளாமுகர் அவனை சற்று நெருங்கி, மிகவும் நெருங்கி உறவு கொண்டாடுபவர் போல்,
பார்த்திபேந்திரா, முது மன குழப்பம் நியாயமானது. இவ்வளவு ரகசியமான திட்டத்தை மூன்றாவது மனிதர் ஒருவர் அறிந்துவிட்டார் என்று பயம் இருக்கலாம். உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். நான் யாருடைய ஒற்றனும் அல்லன், பாண்டிய நாட்டை சேர்ந்தவன். ஆனால் இங்கு நடக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிவேன். ஆதித்த கரிகாலர் கொலை உண்ட போது பெரிய பழுவட்டரையர் எங்களுடைய தோற்றத்தில் வந்து சில உண்மைகளை கண்டுபிடித்ததனால் காளாமுகர்களை கண்டாலே சிறிது காலத்திற்குள் நாட்டில் வெறுப்பு இருந்து வந்தது. அப்போது நானும் என் இனத்தவரும் பாண்டிய நாடு சென்று விட்டோம். பாண்டிய நாட்டில் அமரபுஜங்கன் படை திரட்டுகின்றார் என்றார்.
காளாமுகர் இவற்றை கூறி வரும் போது காளாமுகர் எல்லாம் அறிந்தவர் என்று பார்த்திபேந்திரன் முடிவு செய்து விட்டார். அவரை எளிதில் விட்டுவிடக் கூடாது, அவரிடமிருந்து பல செய்திகள் அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, பாண்டியன் படை திரட்டுகின்றாரா? ஐயோ பாவம் என்றார்.
ஏனையா அப்படி சொல்கின்றீர்கள் என்றான் காளாமுகர்.
இல்லை, சோழ சாம்ராஜ்யத்தின் மீது மோதி மோதி வீணே உயிரிழக்கின்றார்களே பாண்டியர்கள் என்றுதான் அனுதாபப்பட்டேன்.
உங்களை ஒன்று கேட்கலாமா? கோபப்பட மாட்டீர்களே? உங்களுக்கும் அந்த வாதம் பொருந்துமல்லவா?
பார்த்திபேந்திரன் மறுமொழி பேசவில்லை. தன் களங்கம் அறிந்த அந்த காளாமுகரோடு பேசி வெல்ல முடியாது என்ற முறையில், ஐயா காளாமுகரே, உமது பாண்டிய நாட்டு பக்திக்கு மகிழ்கின்றேன். ஆனால் எனக்கு என்ன ஐயா பலன் என்றான்.
பலனா? அதை கூறி அது பற்றி பேசத்தானே இங்கு வந்திருக்கின்றோம்.
வந்திருக்கின்றீர்களா? இன்னும் யார்?
காளாமுகர் சற்று கனைத்து, பாண்டிய அமைச்சரே, சற்று வெளியே வாருங்கள். தங்களை சோழ நாட்டு தளபதி, இல்லை இல்லை, சுதந்திர பல்லவ சாம்ராஜ்ய மன்னர் பார்க்க விரும்புகிறார்
என்று ரவிதாசன் மறைந்திருந்த இடம் நோக்கி கூப்பிட்டான்.
ரவிதாசா, ரவிதாசா
என்று அவருடைய மாற்று குரல் அந்த வனாந்திர பிரதேசங்களில் எதிரொலித்தது. பார்த்திபேந்திரனுக்கு உள்ளத்தில் ஏற்பட்டு நடுக்கம் போகவில்லை. காளாமுகர் பார்த்திபேந்திரனை நெருங்கி,
பார்த்திபேந்திரரே, கவலை கொள்ளாதீர்கள். உம்முடைய திட்டம் ரவிதாசன் மூலம் வெளியே தெரிந்து விடாது என்று நான் உறுதி கூறுகிறேன். அவனுக்கு ஏனோ உங்களை நேரே சந்திக்க பிரியம் ஏற்படவில்லை. ஒருவேளை பயமாயிருக்கலாம். வீரபாண்டியர் தலையை கொய்து ஆதித்த கரிகாலர் பந்தாடிய போது அவருக்கு உறுதுணையாக நீங்கள் இருந்தீர் அல்லவா? அந்த கோபமாயிருக்கலாம். அல்லது ஆதித்த கரிகாலர் கொலையில் சம்பந்தப்பட்டவன் ரவிதாசன் என்பது நீங்கள் அறிந்ததாயிற்றே, அதனால் ஏற்பட்ட பயமாயிருக்கலாம். அவற்றை நான் போக்கிவிடுகிறேன். பைத்தியக்காரர், ஆதித்த கரிகாலரை கொன்றதற்காக நீங்கள் வேறொருவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டது ரவிதாசனுக்கு தெரியாது போலும். நான் சொல்கின்றேன், நாம் அடிக்கடி சந்தித்து நிறைய பேச வேண்டும் என்று மடமடவென்று பேசினார். பார்த்திபேந்திரனுக்கு சப்த நாடியும் ஒடுக்கிவிட்டது என்றே சொல்லலாம். தன்னை பற்றி முழுமையும் அறிந்து வைத்திருக்கும் காளாமுகரை கண்காணாத இடத்தில் சிறையில் அடைத்து விட வேண்டும், அல்லது அவரோடு நெருங்கி பழகி உயிர் நட்பினர் ஆகிவிட வேண்டும். இரண்டில் ஒன்றை யோசித்து முடிவு செய்ய எண்ணி பார்த்திபேந்திரன் காய்ந்திருக்கும் தன் தொண்டையை சிறிது ஈரப்படுத்திக் கொண்டு, ஐயா காளாமுகரே, நாளை கழித்து மறுநாள் என் அரண்மனையிலே சந்திக்கலாமே என்றார். பல்லவேந்திரன் அரண்மனையில் காவல் அதிகமாயிருக்குமோ, அல்லது பொன் மாளிகையில் நுழைவதை போல் நுழைகலாமா
என்று காளாமுகர் கேட்டார். சற்றென்று பார்த்திபேந்திரன் காளாமுகரை நோக்கி, அப்படியென்றால் பொன் மாளிகைக்குள் சிறிது நாட்களுக்கு முன்பு நீங்கள் எவரும் அறியாவண்ணம் நுழைந்தீர்களா? அனிருத்த பிரம்மராயர் பார்த்ததாக கூறினார். அவரிடம் சற்று எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறினான் பார்த்திபேந்திரன்.
எனக்கு எவரிடமும் பயம் இல்லை. நீங்கள் சற்று எச்சரிக்கையாயிருங்கள். மறந்து போய் எதையாவது அனிருத்தரிடம் சொல்லிவிடப் போகின்றீர் என்றார் காளாமுகர்.
குறிப்பிட்ட நாளன்று காளாமுகர் தன் அரண்மனைக்கு வரும்போது அவரை திடீர் என்று சிறை பிடித்துவிட திட்டமிட்டிருந்தான் பார்த்திபேந்திரன். அவரை கண்காணா சிறையில் தள்ளிவிட்டு தஞ்சைக்கு போக திட்டமிட்டிருந்தான். குறிப்பிட்ட நாளன்று காளாமுகர் வருகையை எதிர்பார்த்திருந்த பல்லவேந்திரன் இடையில் எங்கோ வெளியே சென்று திரும்பி வரும்போது அரண்மனை வாயிலில் பல்லக்கு ஒன்று நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டான். உள்ளே நுழைந்த போது நடுக்கூடத்தில் அனிருத்தர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அந்த சமயத்தில் காளாமுகர் வந்துவிட போகின்றாரோ என்ற பயத்திலும் ஏமாற்றத்திலும் ஒரு அசட்ட சிரிப்போடு பார்த்திபேந்திரன் அனிருத்தரை வரவேற்றான். காளாமுகர் எச்சரித்திருந்தது அவன் காதுகளில் ஒலித்த வண்ணம் இருந்தது. அனிருத்த பிரம்மராயரே பேச்சை தொடங்கினார்.
காஞ்சியை விட்டு புறப்பட்டு தஞ்சைக்கு செல்கின்றேன். மதுராந்தகரை சந்தித்து பல காலமாகிறது. போகுமுன் தங்களை கண்டு செல்ல வந்து செல்லும் வழியில் திருக்கோவிலூர் மலையமானையும் சந்திக்க விருப்பம். தில்லை சிற்றம்பலத்திற்கு நம்பியாண்டால் நம்பி வருகின்றாராம். அவருக்கு அப்பர் சுந்தரர் சம்பந்தர் பாடிய தேவார பதிகங்கள் எழுதப்பட்ட சுவடியை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் எனும் ஆவல், அவரையும் தரிசித்து செல்லலாம் எனும் எண்ணம், அத்வைதத்திற்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் வேற்றுமை இருந்தாலும் அறிவுக்கு தலைவணக்கம் செய்ய வேண்டும் அல்லவா? சைவ சமய குருவர்கள் பல்லவ சாம்ராஜ்யம் செழிப்பாக இருந்த காலத்தில் தானே அற்புதமான பதிகங்களை பாடினர். அனிருத்தர் ஏதேதோ பேசிக் கொண்டு போவதையும் அவன் கவனம் அப்போது அங்கில்லாததையும் அவன் தெரிவிக்க விரும்பி, ஐயன்மீர், நானும் இன்னும் சிறிது நேரத்திற்கெல்லாம் தஞ்சைக்கு கிளம்புகின்றேன் என்றான். மிகவும் நல்லதா போயிற்று. நான் போவதற்கு முன்பு நீங்கள் தஞ்சைக்கு சென்று விட்டால் அரசரிடம் நான் விரைவில் வருகின்றேன் என்று சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பிரம்மராயர் தன் கைத்தடியை டக் டக் என்று ஊன்றியவாறு புறப்பட்டார். பார்த்திபேந்திரன் அவளோடு காளாமுகரை எதிர்பார்த்தவாறு இருந்தான். வெகு நேரம் கழித்து பார்த்திபேந்திரனுடைய ஒற்றன் ஒருவன் காளாமுகர் ஒருவரை காஞ்சி மாளிகைக்கு அருகே கண்டதாக வந்து கூறினான். அவரோடு மற்றொருவரும் இருந்ததாக கூறியது கேட்ட பார்த்திபேந்திரனுக்கு குழப்பமாக இருந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.